الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون
صدق الله العظيم ألوك أرلال النهرت أنبالا அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் சபவு தாபியீன்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. இன்னொரு நாள் இவ்வளவு அணிந்ததுக்கு பின்னால் மேலான ஜென்னத்து திருதோஸ் என்ற சுவர்க்கு கிடைக்கட்டுமா என்று துவாசிகிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்குவாவோடு அல்லாஹுவை பயந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறும் அடி நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவாவை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்து கொள்வானா? அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த இஸ்லாம் மார்க்கம் ஒற்றுமையை போதிக்கின்ற மார்க்கம், அந்த இஸ்லாம் மார்க்கம் சகோதரத்துவத்தை போதிக்கின்ற மார்க்கம், அந்த இஸ்லாம் மார்க்கம் கூட்டு வாழ்வை சமூக வாழ்வை போதிக்கின்ற மார்க்கம். ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் தனித்து வாழ முடியாதவன் அல்லது தனித்து வாழக்கூடாதவன். அவன் சமூகமாக வாழ வேண்டும், அவன் கூட்டமாக வாழ வேண்டும், அவன் ஜமாஅத்தாக வாழ வேண்டும். தனிமையில் செய்ய முடியாத நிறைய விடயங்களை கூட்டாக ஜமாஅத்தாக ஒற்றுமையாக இருந்து செய்யலாம். உதாரணமாக ஒரு தனி நபரால் செய்து கொள்ள முடியாத, ஒரு தனி வாலிபரால் செய்து கொள்ள முடியாத ஒரு விடயத்தை அந்த வாலிப வயதை தாண்டி திருமண வயதை அடைந்ததுக்கு பின்னால் கணவன் மனைவியாக இருந்து நிறைய விடயங்களை சாதிக்கலாம். கணவன் மனைவியாக இருந்து சாதிக்க இயலாத நிறைய விடயங்களை பெற்றோர் பிள்ளைகளாக இருந்து செய்யலாம், கடமைகளை செய்து முடியலாம். அதே போன்று ஒரு ஊரினூடாக செய்து முடிக்க இயலாத நிறைய காரியங்களை சம்மேளனங்களாக பல ஊர்கள் இணைந்த சம்மேளனங்களால் அமைப்புகளால் நிச்சயமாக முடியும். எனவே அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, கூட்டாக ஒற்றுமையாக ஒன்றாக இருக்கின்ற போது நிறைய விடயங்களை சாதிக்கலாம். இஸ்லாத்தின் கடமைகளை நாம் எடுத்து நோக்கினாலும் அந்த இஸ்லாத்தின் எல்லா கடமைகளும் கூட்டு வாழ்வை தலைமைத்துவ வாழ்வை போதிக்கின்றது. தொழுகை எடுத்து பாருங்கள், தொழுகையிலே நாம் எல்லோரும் இமாமுக்கு பின்னால் மஹ்மூமாக இருந்து எங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இமாமுக்கு முன்னால் யாரெல்லாம் செல்கின்றார்களோ அவருடைய தொழுகை கண்ணியமானவர்களே, அவருடைய தொழுகை அல்லாஹ் அவருக்கு பரிபூர்ணமான கூலியை கொடுப்பதில்லை, ஜமாஅத்துடைய கூலியை கொடுப்பதில்லை ஒன்று. இன்னும் ஒன்று, அவருடைய தலையை அல்லாஹ் கழுதையுடைய தலையாக மாற்றி விடுவார். கண்ணியமானவர்களே, தலைமைத்துவம் அந்த அளவு வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை நாள் இன்றைய நாளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள், எங்கெல்லாம் ஜும்மா பள்ளி வாயில் இருக்கிறதோ அந்த எல்லா பள்ளி வாயில்களும் இப்படியான ஒரு இடத்தில் இருந்து ஹதீப் பயான் செய்ய எல்லோரும் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஒற்றுமை! ஒரு தகவலை ஒரு சமூகத்திலிருந்து கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி வாட்ஸ்அப்பால் முடியாது, பேஸ்புக்கால் முடியாது, இணையதளங்களால் முடியாது. முஸ்லீம்களிடத்தில் ஒரு தகவலை கொண்டு சேர்க்க வேண்டுமாக இருந்தால் ஜும்மாவுடைய மிம்பர் மிகப்பெரிய ஒரு மீடியாவாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அது மாத்திரமல்ல, ஹஜ்ஜுடைய கடமை எடுத்து பாருங்கள், ஹஜ்ஜுடைய கடமை எடுத்து பாருங்கள். ஒரே வெள்ளை துணியோடு எல்லோரும் ஒரே இடத்திலே ஒன்று சேரக்கூடிய அழகான ஒரு காட்சி, ஒரு எகாமத்திலே 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை ஒரே இடத்திலே ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான ஒரு மார்க்கம் இஸ்லாம். எனவே இஸ்லாத்தினுடைய கடமைகளை எதை எடுத்து நோக்கினாலும் ஒற்றுமையை காண முடிகிறது. நாங்கள் சொல்லக்கூடிய அதானை எடுத்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, ஏசியன் கண்ட்ரிக்கு போனாலும், அரேபியன் கண்ட்ரிக்கு போனாலும், எங்க போனாலும் ஒரே அதான் தான். பள்ளியில முஅதின் 15 வருடங்களாக அந்த இமாமத் பணியிலே இமாம் இருப்பதை போல முஅதின் சேவையிலே அந்த முஅதின் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அசான் ஒரு காலமும் மாறினது கிடையாது. எந்த நாட்டுக்கு போனாலும் எங்களுடைய அசான் ஒரே அசான் தான். ஆனா ஏனைய மார்க்கங்களை மதங்களை எடுத்து பாருங்க, வேற வேற நாடுகளுக்கு போகின்ற போது பாசைகள் வேறுபடும், தேடிக்கொள்ளேலாத ஒரு மந்த நிலை ஏற்படும். கண்ணியமானவர்களே, ஆனால் இஸ்லாம் அதாவது ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அதே போன்று கலிமாவை எடுத்து பாருங்க, கலிமாவில் எவ்வளவு ஒற்றுமை! 2 பாட்டுக்கு மேல கலிமா இல்லை. ஒன்று, அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இதுதான் கலிமாவுடைய 2 பாட்டு. 2 பகுதிக்கு மேல கலிமா இல்லை. ஆரம்பத்தில் உள்ள நபிமார்கள் முதல் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் கலிமாவுல அழகான ஒரு ஒற்றுமை. லா இலாஹா இல்லல்லாஹ் ஆதம் நபியுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் நூஹுன் ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களே, எல்லோரும் ஒரு கலிமா சொன்னார்கள். எல்லா கலிமாவும் 2 பாட்டு தான். ஆனா ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்போது இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தானோ அன்று முதல் எல்லோருடைய கலிமாவும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இதுதான் கலிமா. கலிமாவுல எவ்வளவு பெரிய ஒற்றுமை! எனவே கண்ணியமானவர்களே, ஒற்றுமை என்பது ஒரு பலம், ஒற்றுமை என்பது ஒரு சக்தி, ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம், ஒற்றுமை என்பது அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா. இன்று நாம் எல்லோரும் விளங்கிக் கொண்டிருக்கிறோம், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பதுதான் இபாதத், குர்ஆன் ஓதுவதுதான் இபாதத், ஐதிகாப் இருப்பதுதான் இபாதத், சதக்கா கொடுப்பதுதான் இபாதத். கண்ணியமானவர்களே, இது எல்லாவற்றையும் விட மிக சிறந்த இபாதத் ஒற்றுமையாக இருப்பது, மக்கள் ஒரு நாகரிகமாக நடப்பது, நல்ல முறையில் நடப்பது, தலைமைத்துவங்களுக்கு கட்டுப்படுவது, இது மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம். நாளைய மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மீதான மிகவும் கனமான அமலாக இருப்பது, உங்களுடைய நாளைய மறுமையில உங்களுடைய மீதான மிகவும் பாரமாக கூடிய அமல் எது தெரியுமா? நீங்க நோற்ற நோம்போ, நீங்க சொல்ற தொழுகையோ, நீங்க ஓதிய குர்ஆன் திலாவத்தோ அல்ல, மக்களோடு நடந்து கொண்ட முறை, ஒற்றுமையை சீர்குலைக்காமல் தலைமைத்துவத்தை கட்டுப்பட்ட முறை. கண்ணியமானவர்களே, நாகரிகமாக நடப்பது, இது ஆகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு காரியம். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, நாங்க ஒற்றுமை இல்லாம வாழ்ந்தா நாங்க ஒரு ஆயுதத்தை இழந்தமாய். பேங்குக்கு முன்னால் ஒரு செக்யூரிட்டி இருப்பார் கண்ணியமானவர்களே, அந்த பேங்க் செக்யூரிட்டியுடைய கையில ஒரு ஆயுதம் இருக்கும், அந்த ஆயுதத்தால யாரையுமே சுடுற இல்ல, சில சந்தர்ப்பங்கள்ல அவர் அதை பயன்படுத்துவார். ஆனா அந்த ஆயுதத்தை அவர் வைத்துக் கொண்டு இருப்பதனால பேங்க்ல உள்ள கோடிக்கணக்கான பணத்துக்கு பாதுகாப்பு,
எதனால? அந்த ஆயுதத்தால. அதனால நாங்க ஒற்றுமையாக இருந்தா அது ஒரு ஆயுதம். தேவை வருகின்ற போது அதை பயன்படுத்தலாம். தேவை வருகின்ற போது சந்தர்ப்பத்துக்கு அதை பயன்படுத்தி நிறைய பிரயோஜனங்களை காணலாம். அதே போன்ற ஒற்றுமை என்பது ஒரு பலம். ஒற்றுமை என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி. ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய இபாதா. யதுல்லாஹி அலல் ஜமாஆ. நாங்க கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சிருக்க முடியாது. கோத்திரங்களால் பிரிஞ்சிருக்க முடியாது. நாங்க வசதிக்காரர் குடும்பங்களால் பிரிஞ்சிருக்க முடியாது. நாங்கள் கலிமா எல்லோரும் குர்ஆன். இதை வைத்து நாங்கள்லாம் ஒன்று கூட வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஒற்றுமை இல்லாமல் போனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சாதாரணமான விளைவு அல்ல. அதுல ஒரு விளைவு தான், நாங்க எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் எங்களுடைய அந்த எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தால ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது. ஒற்றுமை இல்லைண்டா எங்களுக்குள்ள ஒரு விடயம் வெளியில போயிடும். எங்களுக்குள்ள ஒரு மசூரா செய்து முடிவெடுக்க இயலாது. முதலாவது விஷயம், எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் எங்களால ஒன்றுமே செய்ய இயலாது. ஒற்றுமை இல்லாத இருக்கின்ற. இரண்டாவது, ஒற்றுமை இல்லைண்டா எங்களுடைய குறைகள் வெளியில போகும். அது எங்களுடைய சமுதாயமா இருக்கலாம், அல்லது மாற்று மத சமுதாயமா இருக்கலாம், எங்களுடைய குறைகள் வெளியிலே போகும். அடுத்தது, ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு தடைப்படும். அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு இல்லாமல் போகும். எனவே அன்பானவர்களே, நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். முதலாவது வகை ஒற்றுமை மனிதர்கள் என்ற அடிப்படையிலே இஸ்லாம் மனித நேயத்தை போதிக்கின்றது. அந்நாஸ் மனிதர்கள், நாம் எல்லோரும் மனிதர்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் உலகத்தாருடைய ரப்பு. ஆலம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதருடைய ரப்பும் அல்லாஹ் தான். குல் அஊது பிரப்பின்நாஸ். மனிதருடைய ரப்பு அல்லாஹ், முஸ்லிம்களுடைய ரப்பு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லோருடைய ரப்பும் அல்லாஹ். அன்னாஸ் மனிதர்கள் எல்லோரும். நாம் மார்க்கத்தால் வேறுபடலாம், மனித நேயம் சகோதரத்துவம் என்ற அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டவர்கள். இலங்கையிலே வாழக்கூடிய நாம் எல்லோரும் இலங்கையர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹல்கு இயாலுல்லாஹ். படைப்புகள் எல்லாம் அல்லாஹுடைய குடும்பம். கலிமா நாங்கள் சொல்லியிருப்போம், மாட்டவர்கள் கலிமா சொல்லாம இருப்பார்கள். ஆனால் படைப்புகள் எல்லாம் அல்லாஹுவினுடைய குடும்பம். இதுக்கு உதாரணமாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல ஏராளமான குர்ஆன் வசனங்களை சொல்கின்றார். வஇலா மதியன அஹாஹும் ஷுஐபா. மதியன் வாசிகளுக்கு அவர்களில் நின்றும் ஒரு சகோதரன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தோம். அவர்களில் நின்றும் ஒரு சகோதரன், ஒரே வயிற்றிலே பிறந்த உடன்பிறப்புகளை எல்லாம் சொல்லவில்லை. மனிதர்கள் என்ற அடிப்படையிலே கண்ணியமானவர்களே, எல்லோரும் சகோதரர்கள். வைலா சமூத அஹாஹும் சாலிஹா. சமூது கூட்டத்துக்கு அவர்களில் நின்றும் ஒரு சகோதரன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினோம். அவர்களில் நின்றும் ஒரு சகோதரன் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம். இந்த இடத்திலே அவர்களில் நின்றும் ஒரு சகோதரன் என்பது ஒரே வயிற்றிலே பிறந்த ஒரே தாய் தந்தையுடைய பிள்ளைகள் அல்ல. அல் ஹல்கு இயாலுல்லாஹ். படைப்புகள் எல்லாம் அல்லாஹுடைய குடும்பம். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா ஃபலக்னாகும் மின் தக்கரி வஉன்ஸா. உங்கள் எல்லோரையும் நாங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இஸ்லாம் மனித நேயத்தை கட்டுத்தருகிறது. இன்று உலக அளவிலே அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் தொழில்நுட்பத்திலே வேகமாக வளர்ந்து வரும் நாடுகள். இந்த மனிதர்கள் எல்லாம் தொழில்நுட்பத்துக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. ஆனால் அங்கு மிருகத்துக்குள்ள மரியாதை மனிதர்களுக்கு இல்லை. மனித நேயம் அங்கு வளர்க்கப்படவில்லை. பாதையில் இருந்து ஒரு மனிதன் கையை காட்டினால் நிப்பாட்ட மாட்டார்கள். ஆனால் ஒரு நாய் பாதையில் இருந்தால் அதை தனது வாகனத்திலே வைத்து அங்கே அவர்கள் இரக்கம் காட்டுவார்கள். நாய்க்குள்ள மரியாதை அங்கே மனிதனுக்கு இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது மனித நேயத்தை, மிருகத்தையும் மதிக்க சொல்கிறது இஸ்லாம். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, எனவே இஸ்லாம் ஒரு சகோதரத்துவம், இஸ்லாம் ஒரு கூட்டு வாழ்வு, இஸ்லாம் மக்களோடு நல்ல முறையிலே வாழச் சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். இது முதலாவது வகையாக நாங்கள் நடக்க வேண்டிய ஒற்றுமை மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய குடும்பம். இரண்டாவது அல் முஃமினூன் அல் முஸ்லிமூன், மோமின்கள் முஸ்லீம்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்ல சொன்னார்கள், கரஜுலின் வாஹிதின், ஒரு மனிதனை போன்றவர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும், கமசலில் ஜசத், ஒரு உடம்பை போன்றவர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும், ஒரு கண்ணாடியை போன்றவர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும், அகுல் முஸ்லிம், ஒரு சகோதரை போன்றவர்கள். ஒரு கண்ணாடி ஒரு குறையை வெளியிலே போய் சொல்லாது. எங்கட முகத்தை பார்த்தா முகத்துல அழுக்கு இருந்தா, எங்கட தலையில மயிர்ந்து கூடுதலாக தலை மயிர்கள் வளர்ந்திருந்தா, கண்ணியமானவர்களே, அந்த குறை அந்த கண்ணாடி எங்களுக்கு தான் காட்டி தரும், அதை வெளியில போய் சொல்லாது. எனவே இஸ்லாம் மனித நேயத்தை போதிக்கிறது. இஸ்லாம் மீன் என்று வருகின்ற போது கண்ணியமானவர்கள் எங்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது, அதை நாங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஆனால் மனிதர்கள் என்று வருகின்ற போது முடியுமான வகையில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு குஃபுருக்காக வேண்டி உதவி செய்ய முடியாது. குஃபுர் அல்லாத உலக பொது சாதாரணமான விவகாரங்களுக்கு உதவி பண்ணலாம். அவருடைய குஃபுரை வளர்ப்பதற்கு, சிறுக்கை வளர்ப்பதற்கு உதவி செய்ய முடியாது. ஏனைய விவகாரங்களுக்கு உதவி செய்யலாம். குர்ஆன் ஒரு ஆன்மாவை வாழ வைத்தால் நீங்கள் முழு ஆன்மாவை முழு மனிதர்களையும் வாழ வைத்ததை போன்றும், நீங்கள் ஒரு மனிதருடைய உயிரை வாழ வைக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் முழு உம்மத்தையும் வாழ வைத்தது போன்றும். கண்ணியமானவர்களே, அவங்களுடைய விபத்தால ஒருத்தர் தான் இறக்கிறார் என்று வச்சுக்கொண்டா அது சாதாரணமான இறப்பல்ல, நீங்க முழு உம்மத்தையும் கொலை செய்து போன்றும். உதாரணமாக உங்களுடைய வீதி விபத்தால அல்லது உங்களுடைய அதாவது கமனையினத்தால ஒருவர் இறந்து போகிறார் என்றால், கண்ணியமானவர்களே, இறந்து போன ஒருவர் ஒரு கோடீஸ்வரர் என்று வச்சுக்கொண்டால் அவருக்கு பின்னால் எத்தனை மதரசாக்களுடைய முன்னேற்றம் தங்கியிருக்கிறது, எத்தனை விதவைகளுடைய வாழ்வு தங்கியிருக்கிறது, இத்தனை பேருக்கும் கண்ணியமானவர்களே அந்த கோடீஸ்வரர் பெரிய ஒரு முன்மாதமாக அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் இறக்க செய்து விட்டால் பகவான் சொல்கிறது, நாங்கள் முழு உம்மத்தையும் முழு மக்களையும் கொலை செய்ததுக்கு சமம். அதனால் இஸ்லாம் ஒரு உயிரையும் பெருமதியாக மதிக்க சொல்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது வகை ஒற்றுமை மனிதர்களின் அடிப்படையிலே நாம் எல்லோரும் ஒன்றுபடுகின்றோம். இரண்டாவது அதாவது முஸ்லீம்கள் மீங்கில் வந்தால் எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது, இந்த விடயத்திலே நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, யாரையும் தூட்டுவதற்கு இயேசுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. மார்க்கத்திலே பிறரை நிந்திப்பதற்கு, பிறரை கொச்சைப்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை. இந்த உலகத்திலே மிகப்பெரிய குஃபுர் செய்தவன் ஃபிரௌன், கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அவனை விட மிகப்பெரிய குஃபுரால் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. அன ரப்புகுமுல் அலா, நான் தான் மிகப்பெரிய ரப்பு என்று சொன்னான். ஆனா அந்த ஃபிரௌனிடத்திலே இரண்டு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி அந்த நபிமார்களுக்கு சொல்லுகின்ற புத்திமதி எது தெரியுமா? இது நீங்க ரெண்டு பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க, அவன் ஹக்கு பாத்தில் தெரியாம வாழ்றான், நல்லது கெட்டது தெரியாம வாழ்றான், அவனுக்கு களிமாட பெருமதி தெரியாது, எனவே நீங்க ரெண்டு நபிமாரும் அவனிடத்துல போங்க. நீங்க ரெண்டு பேரும் போய் சொப்தா பேசுங்க. ஃபிரௌன் தானே இஸ்லாத்துக்கு எதிரானவன் தானே, ஒரு கடுங்கோலன் தானே, அவனோடு எப்படியும் கதைக்கலாம், எப்படியும் பேசலாம், இஸ்லாத்துக்கு எதிரானவர்களுக்கு எப்படியும் கமெண்ட் பண்ணலாம் என நிலைப்பாட்டுல ஒரு முஸ்லீம் வாழ முடியாது. அல்லாஹ் சொல்லுறான், நீங்க சொப்தா பேசினா என்ன தெரியுமா நடக்கும், அந்த ஃபிரௌன் படிப்பினை பெறுவான், அல்லது அவன் அல்லாஹ்வை பயந்து மார்க்கத்தில் இணையக்கூடும் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கின்றான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே யாருடைய உள்ளத்தையும் உடைக்குமாறு இஸ்லாம் சொல்லவில்லை, பண்பாடாக நடக்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு கட்டளையிடுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றுமையாக இருக்கின்ற போது நிறைய விடயங்களை எங்களால் சாதிக்க முடிகிறது. உதாரணம் ஒன்று சொன்னால் உங்களுக்கு பொருத்தம் நினைக்கிறேன். தேம்பூச்சை எடுத்து பாருங்கள், தேன் எங்களுடைய பார்வையிலே மிகவும் சிறிய ஒரு படைப்பு, ஆனால் வலுவான ஒரு படை, தலைமைத்துவங்களுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு படைப்பு, தலைவருக்கு கட்டுப்படுகின்ற ஒரு படைப்பு, ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு படைப்பு. கண்ணியமான அல்லாஹ்வின்அடியார்களே, அந்த தேன் கூட்டிலே ஒரு கல்லை நீங்கள் அடித்து பாருங்கள், அந்த தேன்கள் ஒரு காலம் அந்த இடத்தை விட்டு நகர்வது கிடையாது. நாங்கள் அந்த இடத்திலே இருந்து துரத்து ஓடுவோம், நாங்கள் அந்த இடத்திலே இருந்து ஓடுவோம். ஏனென்றால் எங்களுடைய பார்வையிலே நாங்கள் ஒரு பெரிய படைப்பு, ஆனால் தூர இடத்திலே இருந்து பார்த்தால் தேம்பூச்சி எங்களை கண்ணுக்கு விளங்காது. ஏன் கண்ணியமானவர்களே, அது அந்த அளவு ஒற்றுமையாக வாழ்கிறது, ஒரு தலைமைத்துவத்தை கட்டுப்படுகிறது. அதனால் அதனை எங்களால் வீழ்த்த முடியாது. அது ஒன்றுபடுகின்ற போது நிச்சயமாக அதற்கு ஒரு வாழ்வு உண்டு என்பதை வழங்கியிருக்கிறது. அது ஒரு இடத்திலே ஒரு கூடை அமைத்தால் அந்த இடத்திலே இருந்து பாணிகளை, தனது குஞ்சுகளை, பெரிய ஒரு டாக்கெட்டை அடைந்ததுக்கு பின்னால் தான் அந்த இடத்திலே இருந்து செல்லும். கண்ணியமான அல்லாஹ் நல்லவர்களே, எங்களை அவைகளை துரட்ட முடியாது. அந்த அளவுக்கு வலுவான, அந்த அளவுக்கு தலைமைத்தூள் கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு படைப்பு அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சேனையை பற்றி தனிய அல்லாஹ் நிறைய பேசியிருக்கிறார். அதே போல நாயை எடுத்து பாருங்க, நாய் தலைமைத்துவங்களுக்கும் கட்டுப்படாத விரண்டோடுகின்ற ஒரு படைப்பு. ஒரு கல் எடுத்து அடித்து பாருங்கள், ஒரு நாய் கல் எடுத்து அடித்து பாருங்கள், அது எங்கேயே ஓடி சென்றிடும். கண்ணியமான அல்லாஹ் நல்லவர்களே, எதை சொல்லவர்கள், ஒரு தலைமைத்துவமாக நாம் கட்டுப்படுகின்ற போது நிச்சயமாக அதில் அல்லாஹ் நிறைய வெற்றிகளை வச்சிருக்கிறார். தலைமைத்துவம் சீரழிவதற்கு, தலைமைத்துவங்கள் இந்த ஒற்றுமைகள் சீரழிவதற்கு, ஒற்றுமைகள் அதாவது குலைந்து போவதற்கு பிரதான காரணங்கள் ஏராளம் இருக்கின்றன. நேரத்தை கருத்திலே கொண்ட மிக முக்கியமான சில காரணங்களை சொல்கின்றேன். முதலாவது காரணம், ஒற்றுமை சீர்குலைந்து போவதற்கு கருத்து மோதல்கள். இது ஒரு காரணம் அல்ல, ஆனா இன்றைய சமுதாயம் கருத்து பரிமாறல்களை ஒரு ஒற்றுமை சீர்குலையக்கூடிய ஒரு காரணியாக எடுத்து விட்டார். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்க பேஸ்புக் தளங்களை பார்க்கிறோம், வேற வேற வெப்சைட் தளங்களை பார்க்கிறோம், இதெல்லாம் எங்க என்ன நடக்குது? முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு பாவத்தை இன்னொருத்தரை பத்தி கழுவுறதுக்கு, இன்னொருத்தரை பத்தி பேசுறதுக்கு அடுத்த வீட்டுக்காரர் ஒன்று சேரும். ஆனா இன்றைக்கு இரவு ஒரு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் வீட்டுக்கு போனா போனை கை கெடுத்தா இன்னொரு பாலாய். நாங்கள் எல்லாம் அமல் செய்வதில் ஆர்வம் காட்டுறோம், குர்ஆன் ஓதுல ஆர்வம் காட்டுறோம், அமல் இபாதத்துல குறையில்லாம இருக்கிறோம், ஆனா செஞ்ச இபாதத்தை பாதுகாப்பதுல கவனம் இல்லை. அமல் செய்வதில் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோமோ அதை விட கூட ஆர்வம் அந்த அமலை பாதுகாப்பதில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய மக்களுடைய ஐபாதத்தை எங்க, நோம்புல செஞ்ச ஐபாதத்தெல்லாம் பேஸ்புக்கோட போயிட்டு, மற்றவங்களுக்கு அவதூறு சொல்வத போயிட்டு, அவதூட விட மிகப்பெரிய பாவம் வேற என்ன இருக்க முடியும்? எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, ஒற்றுமை சீர்குலைவுக்கு பிரதான காரணங்களை உண்டு கருத்து மோதல். கருத்து மோதல்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகளாக இன்றைய சமுதாயம் அடையாளப்படுத்திருக்கிறது. அன்பான அல்லாஹ்வுடையார்களே, நிறைய உதாரணங்களை சொல்லலாம், நேரம் போதாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறுகளில் இருந்து மிக முக்கியமான சில விடயங்களை சொல்கின்றேன். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 150 பிறந்து ஹிஜ்ரி 254 வயதிலே மௌத்தானார்கள். ஆனால் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பலரிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். அந்த இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், மா நாகஸ்து அஹதன் இல்லா பிநியத்தில் கலபா, நான் யாரோடு விவாதம் பண்ண இல்ல, யாரோடையும் பேசுறதாக இருந்தா ஒரு மசலா விஷயமோ மார்க்க விஷயமோ பேசுவதா இருந்தா, யார் என்னோட பேச வருகின்றாரோ கதைக்கு வருகின்றாரோ அவருடைய நாவில இருந்து ஹக்குத்தான் வெளியே வரணும், அவர் தோத்து போகணும் என்ற நெய்யத்தோட அவரோட நான் பேச இல்லை என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார். இன்று விவாதங்கள் ஏன் இடம்பெறுகிறது? தங்களுடைய கொள்கையை வளர்ப்பதற்காக, தங்களுடைய இயக்கத்தின் பெயரை வளர்ப்பதற்காக விவாதங்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக நிறைய விவாதங்கள் இல்லை. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய முன்மாதிரியை பாருங்கள். மௌத்துக்கு பின்னால் அவருடைய உஸ்தாது மாறு அவருடைய மாணவர்கள், மௌத்துக்கு பின்னாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிஸ்ருக்கு போனால் லைஸ் இப்னு சாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கபருக்கு போய் ஜியாரத்து பண்ணிவிட்டு அவருக்கு துவா செய்து விட்டு வருவார். அதே போன்று மதீனாவுக்கு வந்தால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கபிர்ஸ்தானத்துக்கு வந்து அவருக்கு துவா செய்து விட்டு வருவார்கள். இங்கால ஈராக்குக்கு வந்தால், கண்ணியமானவர்களே, ஈராக்கில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மக்பராவுக்கு வந்து அவருக்கு அவனை துவா செய்து விட்டு வருவார்கள். மௌத்துக்கு பின்னால் ஒரு இமாம் நடந்து கொண்ட முறை. கண்ணியமானவர்களே, இன்று ஒரே ஊரில் இருந்தாலும் மாட்டு கருத்துடையவர்களை விரோதியை விடவும் பயங்கரமாக பார்க்கின்ற ஒரு நரகவாதியை போல பார்க்கின்ற சமுதாயமாக இன்றைய எமது சமுதாயம் மாறியிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ் நேயர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய உம்மத்தை. இப்படி இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தோற்று போன சமுதாயம்தான். எவ்வளவு பலமான நிறைய சனத்தொகை நாங்கள் இருந்தாலும் ஒற்றுமை இல்லாது போகின்ற போது எங்களால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, முதலாவது வகை எதுவென்றால் எங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைவதற்கு கருத்து மோதல்கள். கருத்து மோதல்களை ஒற்றுமையை சீர்குலையக்கூடிய காரணிகளை அடுத்துக் கொள்ளாதீர்கள். இரண்டாவது எங்களுடைய ஒற்றுமையை சீர்குலையக்கூடிய பிரதான காரணங்களில் ஒன்று எங்களுடைய உறுப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தாமை. இந்த நாவால தேவையில்லாத விடயங்கள் எல்லாம் பேசுறது, உள்ளத்தில வரக்கூடிய எல்லா விடயங்களையும் இந்த நாவால பேசிவிடக் கூடாது. அப்படி எல்லா விடயத்தையும் நாங்கள் பேசுவோம் என்றால் சிலர் புரிவார்கள், சிலர் பிரிவார்கள். ஒரு கூட்டம் புரியும், இன்னொரு கூட்டம் பிரியும். உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய விடயங்களை நல்லதை நாங்கள் சமூகத்துக்கு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இந்த நாவல் இருக்குது கிட்டத்தட்ட 50 கிராம், ஆனா 50-60 கிலோகிராம் எடையுடைய இந்த முழு உடம்பையும் கொண்டு நரகில தள்ளக்கூடிய ஆற்றலுடைய இந்த நாவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவை பிடிச்சு சொன்னார்கள், அதிகமான மக்களை நரகிலே முகங்குப்புற தள்ளக்கூடிய உறுப்பு இந்த நாவு என்று சொன்னார். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இரண்டு உறுப்புகளை பாதுகாத்தால் உங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் பொறுப்பாக இருப்பேன். அதுல ஒன்று மர்மஸ்தானம், மற்றது நாவு. இந்த ரெண்டை யாரெல்லாம் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே நாம் ஒற்றுமையாக இருக்கின்ற வேண்டும். அந்த ஒற்றுமையை பாதுகாக்கின்ற வகையிலே செயற்பட வேண்டும். ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகளை நாங்கள் யாரும் இருந்து விடக்கூடாது. எந்த அளவு என்றால் இந்த நாவினால் எந்த அளவு ஒழுக்கங்களை ஒஸ்தாதுமார்கள் உலமாக்கல் எழுதி தருகிறார் என்றால், ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை பற்றி பேசக்கூடாது, நோயாளிக்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது, சிறை கைதிக்கு முன்னால் எங்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடாது, நிம்மதி இழந்தவர்களுக்கு முன்னால் எங்களுடைய நிம்மதியை பற்றி பேசக்கூடாது, கண்ணியமானவர்களே அனாதைகளுக்கு முன்னால் எங்களுடைய பெற்றோருடைய பெருமதியை பற்றி பேசக்கூடாது, குழந்தை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய குழந்தைகளை பற்றி பேசக்கூடாது. அந்த அளவு நாவு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உறுப்பு. கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாதா கொண்டு வரப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர் சூர்க்கவாதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சிபாரிசு செய்யக்கூடிய இந்த மனிதர் இருக்கிறாரே, பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம், செலவழிக்க கூடிய ஒரு விஷயத்திலே செலவு செய்யாமல் கஞ்சித்தனம் செய்திருக்கலாம். இந்த இரண்டு காரணங்களால் நீங்கள் செய்யக்கூடிய சிபாரிசு மறுக்கப்படலாம். பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு மனிதன் இறகிலே கொண்டு வந்து போட்டுவிடும். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கவே. எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எதை சொல்லவர்கள் என்றால் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள்ல பிரதானமான காரணம் இந்த நாவாக இருக்கிறது. எனவே இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எல்லா விவகாரங்களையும் பேசிவிடாதீர்கள். அடுத்ததாக ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள்ல ஒன்று மற்றவர்களுக்கு அவதூறு சொல்வது, மற்றவர்களுக்கு பத்துவா கொடுப்பது. இவர் நரகவாதி, இவர் பிதுரத்துவாதி, இவர் சிறுக்குவாதி என்று சொல்லி பத்துவா கொடுப்பது. கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, சின்ன சின்ன கருத்து பரிமாறல்களால் நாம் பிரிந்து விடக்கூடாது. இதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை குர்ஆனில் உங்களுக்கு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கண்ணியமானவர்களே, அவர்கள் வாழ்ந்த வீடு எங்க எல்லாருக்கும் தெரியும். சைத்தானை வணங்கக்கூடிய ஆதர், அவருடைய தந்தை சைத்தானை வணங்கக்கூடிய ஒருவர் ஆதர். இரண்டு அமைப்புகளை சேர்ந்த ஒருவரே ஒரு வீட்டுக்கு வாழ்வது கஷ்டம். அரசியல் இரண்டு கட்சிகளை சேர்ந்த ஒருவரே ஒரு வீட்டுக்கு வாழ்வது கஷ்டம். இரண்டு மார்க்கங்களை சேர்ந்தவர்கள் ஒரு வீட்டுக்கு வாழ்வது என்றால் அது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருக்க முடியும்? கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையோடு இணை வைக்கக்கூடிய தன்னுடைய தந்தையோடு நடந்து கொண்ட முறை, தன்னுடைய தந்தையை பார்த்து நீங்கள் ஒரு நரகவாதி என்று அவர் பத்துவா கொடுக்கவில்லை. தன்னுடைய தந்தை கொடுக்கின்ற நசீகத்தை பாருங்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், யா அபதிலா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அசியா. என் அருமை தந்தையே, நீங்க சைத்தான வணங்க வேணாம், சைத்தான் படைத்த அளவுக்கு மாற செய்யக்கூடிய வாப்பா, நீங்க சைத்தான வணங்கவானாண்டு மகன் வாப்பாக்கு புத்திமதி சொல்றாரு. வாப்பா மாறுதான் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லணும். ஆனால் குர்ஆன் சொல்லுது, ஒரு மகன் இணை வைக்கின்ற வாப்பாக்கு புத்திமதி சொல்லிக் கொடுத்தார். அது என்ன புத்திமதி? வாப்பா நீங்க நரகவாதின்னு சொல்லிக் கொடுக்கல. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய சைத்தான வணங்கவான வாப்பா. யா அபதி இன்னி அகாஃப் ஐயமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா.
என் அருமை வாப்பாவே, நீங்க சைத்தான வணங்கினா அல்லாஹ் அஸாபு வந்து உங்களை பிடிச்சு கொள்ளும் வாப்பா. என்ன பெத்த வாப்பா இல்லையா? ஏண்ட மகன், நான் உங்களோட மகன் அல்லவா, எனக்கு பொறுக்காதல்லவா, நீங்க சைத்தான வணங்குற எனக்கு பிடிக்காதல்லவா. என் அருமை வாப்பாவே, நீங்க சைத்தான வணங்கினா அல்லாட அசாபு உங்களை பிடிச்சு கொள்ளுவாப்பா. அதனால சைத்தான வணங்கவான வாப்பாண்டே தன்னுடைய வாப்பாவுக்கு மகன் புத்தி மதி சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு பின்னால ஆதர் பேசுறார்.
கால ராஇபு அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம் லஇன் லம் தந்தஹி லஅர்ஜுமன்னக வஹுஜுருனி மலியா.
அவர் சொல்றார், இப்ராஹிமுடைய தந்தை ஆதர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆதர் சொல்கிறார், என்ன இப்ராஹிம் உலகாலம் வணங்கிட்டு வந்த இந்த சிலைகளை எல்லாம் வெறுக்க சொல்றியா? இதுலயும் நீங்க தூரமாக்க போறியா? இந்த வேலையை விடலண்டா, உன்னை கல்லால நான் அடிப்பேன் என்று சொல்லி யாரு சொல்றது? வாப்பா சொல்றாரு மகனுக்கு. அந்த நிலைமையிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாக்கு துவா செய்றாரு.
வாப்பா
உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி அந்த வாப்பாவை புகழ்ந்து கொண்டுதான் ஒரு மகன் போறார். வாப்பாவுக்கு தவா கொடுக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வுள்ளாஹிகளே, இரண்டு கொள்கை உடையவர்கள் ஒரே வீட்டிலே வாழ்ந்து கொண்டு, இரண்டு மார்க்கம் உடையவர்கள் ஒரே வீட்டிலே வாழ்ந்து கொண்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்ட முன்மாதிரி எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. எனவே அன்பானவர்களே, கருத்து பரிமாறல்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள் அல்ல. எனவே கருத்து பரிமாறல்களை வைத்து யாரும் பிரிந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக, எமது உறுப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, யாருக்கும் நிந்திக்க கூடாது, யாருக்கும் பத்துவா கொடுக்க கூடாது. இவர் சிறுக்குவாதி, இவர் நரகவாதி என்று அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், யாரெல்லாம் மற்றொரு மனிதனை பார்த்து முனாஃபிக், இவர் ஒரு நரகவாதி, இவர் அல்லாஹ்வுடைய விரோதி என்று சொல்கின்றார்களோ, சொல்லப்பட்ட மனிதர் யாருக்கு சொல்கின்றோமோ, சொல்லப்பட்ட மனிதர் அப்படி இல்லை என்றால் யாரு சொன்னாரோ அவருக்கு அந்த வார்த்தை வந்து சேரும். நாம் யாரை பார்த்து முனாஃபிக் என்று சொன்னோமோ, நாம் யாரை பார்த்து காஃபிர் என்று சொன்னோமோ, யாரை பார்த்து நரகவாதி என்று சொன்னோமோ, கண்ணியமானவர்களே, அவர் அப்படிப்பட்டவராக இல்லை என்றால் யார் இந்த வார்த்தை ஆரம்பித்து வைத்தாரோ நிச்சயமாக அந்த வதுவாவுக்கு அவர் ஆளாகுவார். எனவே அன்பான அல்லாஹ்வுள்ளாஹிகளே, இந்த விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, எங்களுடைய ஒற்றுமை சீர்குலைக்கக்கூடிய பிரதான காரணிகள்ல ஒன்று, அதாவது காணி பிரச்சனை. சின்ன சின்ன உலக லாபங்களுக்காக வேண்டி ஒற்றுமையை இழந்து விடுகின்றோம். இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம், உலகத்துக்காக வேண்டிய கண்ணீர் வடிக்கின்றார்கள், மறுமைக்காக வேண்டிய கண்ணீர் வடிக்க மாட்டார்கள். படைப்பினங்களுக்காக வேண்டிய கண்ணீர் வடிக்கின்றார்கள், படைச்சரப்புக்காக வேண்டிய கண்ணீர் வடிக்க மாட்டார்கள். இங்க உள்ள கற்பனை கதைகள் புத்தகங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார்கள், கண்ணீர் வடிப்பதற்கு பொருத்தமான ஏடு குர்ஆனை பார்த்து கண்ணீர் வடிக்க மாட்டார்கள். அப்படியாப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்கின்றோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலக இலாபங்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இந்த காணி பிரச்சனைகளால் சில வேளை ஒற்றுமை சீர்குலைந்து போகிறது. எந்த அளவு சீர்குலைந்து போகிறது என்றால், உடன் பிறந்த இரண்டு சகோதர மத்தியிலே வருட கணக்கிலே கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய அமல் வாரத்திலே இரண்டு நாள், திங்கக்கிழமை வியாழக்கிழமையினால் அவங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் கோபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உறவாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய அமல் அல்லாஹ்விடத்திலே போகுவது கிடையாது. ஒரு ஊரும் ஒரு ஊரும் அல்ல, ஒரு ஜமாஅத்தும் இன்னொரு ஜமாஅத்தும் அல்ல, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் அல்ல. உங்கள் இரண்டு நபர்கள் பேசாம இருந்தால் நாங்கள் செய்யக்கூடிய அமல் எங்கட தலையோட தான், அது அல்லாஹ்விடத்தில் போறதில்லை. எனவே அன்பானவர்களே, ஒற்றுமையாக இருந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் பிரிந்திருந்தால் இன்னும் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு மூணு நாளைக்கு மேல கோபித்துக் கொண்டிருந்த நிலைமையில மௌத்தாகி விட்டார், ஃபமா தஹலன் நார், மௌத்தாகி விட்டார், அவர் நரகம் நுழைந்து விட்டார். நரகம் நுழைவான் எதிர்காலத்துல சொல்ல இல்ல, நரகம் நுழைகிறான் நிகழ்காலத்துல சொல்ல இல்ல, நரகம் நுழைந்து விட்டான்.
எப்போது அவன் மௌத்தாகிறானோ அந்த நிமிடம் முதல் அவன் நரகவாதிதான். ஒரு நரகவாதியை நாம் எல்லாம் தூக்கி கொண்டு போகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பங்களிலே நாம் ஒற்றுமை இழந்துவிடக் கூடாது. அதே போன்று யாரோடும் கோபித்து விட்டு இருந்துவிடக் கூடாது. நாங்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சில இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம், மக்கள் எல்லாம் நிறைய ஒன்று கூடியிருப்பார்கள். ஊரை பார்க்கின்ற போது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் போல என்று விளங்கும். ஆனா உள்ளத்தில் நிறைய கப்படங்கள், குரோதங்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எனவே எங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும். உள்ளங்கள் ஒன்றுபடாத வகையிலே நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தரமாட்டான். கண்ணியமானவர்களே, அதே போல எங்களுடைய ஒற்றுமை சீர்குலைப்பதற்குரிய இன்னும் பிரதான காரணங்களை ஒன்று எதுவென்றால், கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, தேர்தல் காலங்கள் வருகின்ற போதும், அதே போன்று பெருநாள் திணங்க வருகின்ற போதும், பிறைகளாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளால் நாங்கள் என்ன செய்வோம், வேறுபட்டுக் கொண்டோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லியார்களே, நாம் எல்லோரும் உள்ளத்திலே முஸ்லீம்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எங்களுக்குள்ளே சிறு சிறு கருத்து மோதல்கள் இருந்தாலும் அதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்து எங்களுடைய ஊரிலே ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு காரணியாக அதை எடுத்துவிடக் கூடாது. எனவே அன்பானவர்களே, எப்போது நாங்கள் ஒற்றுமையாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய பிரதான காரணங்களில் இன்னும் ஒன்றுதான், அமானிதங்கள் பேணப்படாமை. உதாரணமாக ஒரு மஜ்லிஸ் இருக்கிறது, அந்த மஜ்லிஸிலே பேசக்கூடிய விடயங்கள் அமானிதம். கணவன் மனைவி இருக்கிறார்கள், அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசக்கூடிய விடயங்கள் அமானிதம். அது குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது, இல்லற வாழ்க்கை வெளியிலேயும் தெரியக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் எந்த கணவர் தன்னுடைய மனைவிடத்தில் போய் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு அதை போய் வெளியிலே சொல்கின்றாரோ, நாளை மறுமையினாலே அசாபால் கடினமானவர் இந்த கணவர் தான், இந்த மனிதன் தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார். எனவே கண்ணியமானவர்களே, அதே போன்று சொசைட்டிகள், கமிட்டிகள், நிர்வாகங்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அமானி உமனாக்கள், நம்பிக்கையாளர்கள். அவர்கள் மக்கள் எல்லோரும் சேர்ந்து 200-300 குடும்பம் சேர்ந்து என்ன செய்கிறார்கள், இவர் நம்பிக்கையாளர்கள், ஊரிலே உள்ள குடிகாரர்களுக்கு இடத்தை கொடுக்க மாட்டார்கள், போதை வசதி பாவிக்கக்கூடியவர்களை தடுத்து நிறுத்துவார்கள், தொழுகை இல்லாத மக்களை பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள், பள்ளியுடைய பைத்துல் மால் பணங்களை மோசடி செய்ய மாட்டார்கள், ஊரை முன்னேற்றுவார்கள், பள்ளியுடைய விவகாரங்களை நல்ல முறையில் நடப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்பார்கள் கண்ணியமானவர்களே. எனவே இதற்குள் இருக்கக்கூடிய 9, 10, 11 பேர் கண்ணியமான மாநில உள்ளவர்கள், இதுக்குள்ளே பேசக்கூடிய விடயங்கள் வெளியிலே போய் தெரியக்கூடாது. உதாரணமாக ஒரு மனிதன் போதை வசதி சம்பந்தப்பட்டிருக்கிறான், அல்லது ஏதாவது தப்புத்து அவர்கள் ஈடுபடுகின்றான், இவரை திருத்துவதற்காக அவன் எல்லோரும் சேர்ந்து முயலுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரும் சேர்ந்து மசூரா செய்ததுக்கு பின்னால என்ன செய்யறது, போட்ல இருக்கிற ஒரு ஆள் அல்லது நிர்வாகத்தில் இருக்கிற ஒருத்தர் வழியில போய் சொல்றதே, உங்களை பிடிக்க வர போறாங்க, கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, இப்படி நாங்கள் போய் ஒத்துக்கொடுப்பமாக இருந்தால் இது முனாஃபிக்குரிய வேலை. அவரு அமீன் நம்பிக்கையார் அல்ல, மக்கள் எல்லோரும் நம்பிக்கையார் என்று ஒப்படைத்த அந்த பொறுப்புக்கு துரோகம் செய்கிறார். பொறுப்புக்கு துரோகம் செய்தவருக்கு நரகிலே விசேடமான தண்டனை இருக்கிறது. நவுது பில்லா, அதை பற்றி வேறையா பேச வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் ஏராளமாக எச்சரித்தார்கள், நாளை மறுமையினால சில மனிதர்கள் சுமக்க முடியாத சுமைகளை தலையிலே சுமத்தாட்டி அதாவது வேதனை செய்யப்படுவார்கள். ஏன் என்று கேட்கின்ற போது, மக்கள் கொடுத்த அமானிதங்களை தலைக்கு மேலே சுமந்து கொண்டு அதற்கு மோசடி செய்தவர்கள், அந்த அமானிதங்களை நல்ல முறையில் நிறைவேற்றாதவர்கள், அந்த மனிதருக்கு நாளை மறுமையை நல்ல இறைச்சி கொண்டு கொடுக்கப்படும், அதை சாப்பிட மாட்டார்கள், வேகாத இறைச்சிகளும் அழுக்கான இறைச்சிகளை சாப்பிடுவார்கள். காரணம் கேட்கின்ற போது, இவர்கள் தான் நல்ல முறையிலே நிர்வாகங்களை, நல்ல முறைகளை, சமூகத்தை எடுத்துச் செல்லாதவர்கள், அழுக்கான வழியிலே, தேவையில்லாத வழியிலே சென்றவர்கள். அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு அதாவை கொடுக்கிறான் என்று செய்தி நாளை மறுமையில் சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை மிஅராஜுடைய பயணத்திலே கண்டார்கள். கண்ணியமானவர்கள், இப்படிப்பட்ட அதாப் நம்பி ஒப்படைத்த பொறுப்புதாரிகள், நம்பி ஒப்படைத்த பொறுப்புதாரிகள் துரோகம் செய்கிற நிச்சயமான நாளை மறுமையில் எல்லாவற்றிலே மாட்டிக் கொள்வார்கள். எனவே நாம் எல்லோரும் அமானிதமாக செய்யப்பட வேண்டும். அமானிதம் என்பது என்னுடைய வாழ்க்கையோடு பின்னிப்பிணைந்தவன இருக்கிறது. அமானிதம் இல்லாத யாரும் முஸ்லீமாக இருக்க முடியாது, அமானிதம் இல்லாத யாரும் மோமினாக இருக்க முடியாது. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே அமானிதத்தை பற்றி சொல்கின்றார். குர்ஆனை சுமந்து வந்த மலக்கை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, நஸலபி ரூஹுல் அமீன், நம்பிக்கையான அமானிதம் உள்ளவானவர் தான் குர்ஆனை சுமந்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அதே போன்று அல்லாஹ் மலக்குமார்களை பற்றி சொல்கின்ற போது, அங்கே அல்லாஹ் அந்த அமானத்துள்ளவர்களை சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ரசூல்மார்களை பற்றி சொல்கின்ற போது ரசூல்மார்கள் தங்களை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துகின்ற போது அவர் சொன்ன விஷயம், இன்னிலக்கும் ரசூலுன் அமீன், நான் நம்பிக்கையான அமானிதமுள்ள ரசூல் என்றுதான் எல்லா ரசூல்மார்களும் தங்களை அறிமுகப்படுத்தினார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமல்லா அமானத்தலஹு, யாரிடத்தில் அமானிதம் இல்லையோ, நம்பிக்கை இல்லையோ, யாரெல்லாம் பொறுப்புகளை நம்பி ஒப்படைத்தார்கள், அந்த பொறுப்புகளை சரியான முறையில் செய்யவில்லையோ அவன் மோமீனாக இருக்க முடியாது, அவனிடத்தில் ஈமான் இருக்க முடியாதுன்னு சொன்னார்கள். வெற்றி பெற்ற மோமீனுடைய தன்மையும் அல்லாஹ் சொல்கின்ற போது அவர்கள் அமானிதம் உள்ளவர்கள் என்று சொல்கின்றான். கது அஃலஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், மூமின்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள், அவருடைய தொழுகையில் அவர் இறைச்சம் உள்ளவராக இருப்பார்கள். நிறைய சிபத்துகளை சொல்லி சொல்லி அல்லாஹ் வெற்றி பெற்ற மூமின்கள், அந்த வெற்றி பெற்ற மூமியுடைய தன்மைகள் எல்லாம் விபரித்துக் கொண்டு வருகின்ற போது மிக முக்கியமான ஒரு சிபத்தை சொல்கின்றான். வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்தீஹிம் ராஊன், வல்லதீனஹும் 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 அல்லாஹ் நிறைய சிபாத்துகளை சொல்லிக்கொண்டே போகிறான். அதிலே ஒரு சிபத், அவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை சரியாக செவ்வனே நிறைவேற்றுவார்கள். அப்படி நிறைவேற்றினால் அவர்களுக்கு என்ன செய்யுமா கூலி? அவர்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள். ஒன்று இன்னும் ஒரு கூலி, அல்லாஹ் கூலியுடைய உச்சகட்டத்தை வழங்கப்படுத்துகின்றான். கனிமானவர்களே, எங்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை நல்ல முறையில் செய்வோம். அது பொறுப்புதாரிகளாக இருக்கலாம், அல்லது தாய் தகப்பனாக இருக்கலாம். பொதுவாக நான் நிர்வாகத்தை மாத்திரமல்ல சொல்லுகின்றேன், தாயும் தகப்பனும் இருக்கிறார்களே, உங்களை நம்பி அல்லாஹ் தந்த அந்த பிள்ளை அதற்கு மானிடம். வகுப்பினுடைய ஒரு ஆசிரியர் இருக்கிறாரே, அந்த பிள்ளைகள் எல்லாம் சீதேவி ஆக்குவது அந்த ஆசிரியருடைய பொறுப்பு. அதே போன்றது பிள்ளைகள் ஆசிரியர் இல்லாத சந்தர்ப்பங்கள் இந்த வகுப்புக்கு மோனிட்டராக இருக்கக்கூடியவர் அந்த எல்லாருக்கும் பொறுப்புதாரிகள். அதே போன்று ஒரு பாடசாலையின் அதிபர் அந்த முழு பாடசாலைக்கும் பொறுப்புதாரி, நிர்வாகிகள் முழு ஊருக்கும் பொறுப்புதாரி, வளமாக்கள் முழு ஊருக்கும் பொறுப்புதாரிகள். எனவே கண்ணியமானவர்கள், இந்த அமானத்திலிருந்து யாரும் நீங்கிவிட முடியாது. நாங்க எல்லாரும் உத்தர வழி அனுப்புகின்ற போது என்ன சொல்லுவோம்? பி அமான் இல்லா அல்லாட பாதுகாப்புல அல்லாட அமானத்துல போயிட்டு வாங்க, போற வளங்கள்ல ஈமான, போற வளங்கள் அமானத்தை தொலைச்சிடாதீங்க, இருக்கிற போது தீனோடு இருந்தீங்க வெளியில போற டைம் அமானிடம் எல்லாம் வந்துடாதீங்க, எந்த பொறுப்புக்கு போனாலும் அமானிடத்தை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் வழி அனுப்புறோம். எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்லவர்கள் என்றால், ஒற்றுமையாக இருக்கின்ற போது நிச்சயமாக நிறைய விடயங்களை சாதிக்கலாம். இறுதியாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு ஹொத்துபாய முடிவு கொள்கின்றேன். இந்த ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டுமா இருந்தால், ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டுமா இருந்தால், ஒற்றுமையை அதிகப்படுத்த வேண்டும் என்றால், அதுக்கு சில காரணங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமான அஞ்சு காரணம் இருக்கிறது. ஒன்று, அந்த ஒற்றுமையை பலப்படுத்த நம்முடைய உள்ளத்தால் அந்த நிர்வாகங்களுக்கு, அந்த சமூக பணியில ஈடுபடக்கூடிய மக்கள், உளமாக்களா இருக்கலாம், கல்வி சார்ந்தவர்களா இருக்கலாம், அல்லது பணக்காரா இருக்கலாம், அவருக்கு அவன் அதிகமாக துவா செய்ய வேண்டும், உள்ளத்தால் துவா செய்ய வேண்டும், அவர்களுக்கு அவனை கண்ணீர் வடிக்க வேண்டும். எங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கவில்லை, ஆனால் அதை கொஞ்சம் பேர் செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு அவனை நாங்கள் அதிகமாக துவா செய்ய வேண்டும். இரண்டாவதாக, எங்களுடைய இந்த கால நேரங்களை அதற்காக நாங்கள் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, அல்லாஹ் எங்களுக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய, அதோடு பணி செய்யக்கூடிய ஒரு நேரத்தை தரையிலண்டா எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்க செல்வங்களை அதற்கு கொடுத்து கண்ணியமானவர்களே, அதை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். அடுத்ததாக, எங்களுடைய நாவால் அவர்களை புகழ வேண்டும். சமூகத்திலே இருக்கக்கூடியவர்கள் நிறைய பொறுப்புதாரிகள், மனிதர்களின் அடிப்படையிலே சில தவறுகள் முன்ன பின்ன நடக்கலாம், ஆனால் தவறுகளை நாங்கள் நிரந்தர தவறாக பார்க்காம மனிதர்களின் அடிப்படையிலே அவர்களை மன்னித்து அவர்களை ஆலோசனை செய்து அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம், சஹாபாக்களுடைய வரலாறை பார்க்கின்றோம். ஒரு சஹாபி நல்ல விடயத்தை செய்து விட்டால் எல்லோரும் சேர்ந்து போகுக்க, உங்களை நான் விரும்புகிறேன், நீங்க இந்த காரியத்தை செய்றீங்க, இந்த சமூக பணியை செய்றீங்க, அதனால உங்களை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி எல்லோரும் ஆசைப்படுவார், விரும்புவார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் சமூக பணியை செய்கிறார் என்றால் அவர்களை நாங்கள் அதிகமாக விரும்ப வேண்டும், அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும். அடுத்ததாக, சேவை செய்தவர்கள், வயோதிபர்கள், சமூகத்துக்காக பணி செய்தவர்கள், அவர்களுக்கு கௌரவம் அளிக்க வேண்டும். அவர்களுக்கு, அதாவது அவர்களை புகழ்ந்து சில வேளைகளிலே சில பிரியாவுடைய வைபவங்கள், சில வேளை அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய சில நினைவுகளை கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் இதுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எங்களை விடவும் அதிகம் தியாகம் செய்தவர்கள். நாங்கள் பிறந்து பார்க்கிறோம், தொழுவதற்கு அழகான ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, நாங்க பிறந்து பார்க்கிறோம், படிப்பதற்கு அழகான ஒரு பாடசாலை இருக்கிறது, நாங்க பிறந்து பார்க்கிறோம், பயணம் செய்வதற்கு அழகான திரு இருக்கிறது, நாங்க கட்டி போட இல்ல, ஏதோ ஒரு சமுதாய நன்மை கட்டி போட்டாங்க. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், கது மாத்த கௌமுன் வமா மாத்த ஃபலாயிலுஹும், ஒரு சமுதாய மௌத்து, ஆனா அவங்க செஞ்ச நல்ல செயல் மௌத்தாக இல்ல. முன்னால வாழ்ந்த எத்தனையோ பேர் எங்களை விட்டு பிரிஞ்சு கபர்ல வாழ்றாங்க, ஆனா அவங்க கட்டி போட்ட பள்ளி மௌத்தாக இல்ல, அவங்க கட்டி போட்ட பாடசாலை மௌத்தாக இல்ல, அவங்க செஞ்ச பாதைகள் அப்படியே இருக்குது. அதனால இதனால செய்யக்கூடிய அமல்கள் அவங்க கபருக்கு போய்கொண்டிருக்குது. நானும் நீங்களும் மௌத்தானா? கண்ணியமானவர்களே, எங்களோட மௌத்தோடு எங்கள் அமலும் மௌத்தாகிடுமா? நாங்க இந்த உலகத்துல என்ன நன்மையான விஷயங்களை ஹயாத்தாக்கி விட்டு போயிருக்கிறோம்? எனவே கண்ணியமானவர்களே, எனவே சமூக சேவைகளை செய்வோம், அல்லது செய்யக்கூடிய மக்களை உற்சாகமூட்டுவோம், செய்ய விடுவோம். சில மனிதர்களுடைய பண்பாடு இருக்கிறது, தாங்களும் ஒரு வேலையை செய்வதில்லை, செய்யக்கூடிய மக்களையும் செய்ய விடுவதும் இல்லை. கண்ணியமானவர்களே, இப்படி யாரும் சமூகத்தில் இருக்காதீர்கள். செய்யக்கூடிய மக்களை உற்சாகமூட்டுங்கள், கண்ணியப்படுத்துங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பெரிய வெற்றிகளை தருவான். யாரும் பொடுபோக்காக இருக்கவும் வேண்டாம், கடும்போக்காக இருக்கவும் வேண்டாம். இஸ்லாம் பொழுபோக்கை விரும்பவில்லை, கடும்போக்கை விரும்பவில்லை. அத்தஸ்தீது ஃபீ கைரி மஹல்லிஹி என்று சொல்வார்கள் அரபிலே, தேவையில்லாத விடயங்களே கடும்போக்காக நடந்து கொள்வது. சின்ன ஒரு பிரச்சனை கடுமையாக பேசுவார், சின்ன ஒரு கருத்து மோதல் அதை பெரிய ஒரு கருத்து மோதலாக எடுத்துக் கொள்வார். எனவே கண்ணியமாக எதை சொல்லவர்கள் என்றால், கடும்போக்காக நடக்கவும் வேண்டாம், பொடுபோக்காக நடக்க வேண்டாம். இஸ்லாம் வந்தது மக்களை பிரிக்க அல்ல, இஸ்லாத்தின் பெயரால் பிரிவுகள் இருக்கக்கூடாது. இஸ்லாம் வந்தது மக்களை சேர்க்க, மக்களை ஒற்றுமையாக்க, மக்களை ஒன்றுபட வைக்க. எனவே ஒற்றுமை என்பது ஒரு பலம், ஒற்றுமை என்பது ஒரு சக்தி, ஒற்றுமை என்பது ஆயுதம், ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வருகிற மிகப்பெரிய இபாதா. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒன்றுபட்ட முஸ்லீம்களாக ஒரே அணியில் இருந்து சமூகத்துக்கு தவா செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் எல்லோரையும் கபூசிடுவானாக. யா அல்லாஹ், குறிப்பாக அந்த ஊரை உன்னுடைய தீன் பணிக்காக கபூசிடுவாயாக. யா அல்லாஹ், உன் நாட்டுக்கு முன்னுதாரணம் உள்ள ஊராக அந்த ஊரை கபூசிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்காக அவனுக்கு செய்யக்கூடிய சங்கங்கள், அமைப்புகள், நிர்வாகிகள், பொறுப்புதாரிகள், வளமாக்கல், கல்விமான்கள், பணக்காரர்கள், முன்னோர்கள், வாலிபர்கள் அனைவர்களையும் கபூசிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த கபர்களை வாழ்கின்றார்களோ அந்த கபிராளிகள் கபர்களை நிம்மதியை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இதுக்கு கால நேரங்கள் அதிகமாக கொடுக்கின்றார்களோ அவர்களை கபூசிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நல்ல தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், ஒற்றுமையை சீர்குலையக்கூடிய காரணிகளை நீங்கள் அனைவரையும் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், எப்போது ஒன்றுபட்ட முஸ்லீங்களாக எல்லோரையும் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இங்கு எப்படி ஒற்றுமையாக இருக்கிறோமோ இதே போல குடும்பமாக, ஊராக, நாளை மறுமையில ஒரே உம்மத்தாக நாளை மறுமையில சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய கூட்டத்திலும் எல்லாரையும் கபூசிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வஆக்கிர தவானா அனில்ஹம்த்.